வாழ்விக்கும் வழியாக வரும் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் நெல்சன் மண்டேலாவும் முன்னாள் அமெரிக்க அரசு தலைவர் பில் கிளின்டனும் முதன்முறையாக சந்தித்த போது கிளின்டன் அவரிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்பினார். நீங்கள் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட போது அமெரிக்காவில் அதிகாலை 3 மணி, அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியை காண நான் என் மகளை தூக்கத்திலிருந்து எழுப்பினேன் என்று பேச ஆரம்பித்த கிளின்டன் தன் மனதில் இருந்த கேள்வியை மண்டேலாவிடம் கேட்டார். நீங்கள் அந்த சிறையிலிருந்து வெளியே வந்த நேரத்தில் பல டிவி கேமராக்கள் உங்களையே சுற்றி சுற்றி வந்தன. உங்கள் முகத்தை மிக நெருக்கமாக அவர்கள் காண்பித்த போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த முகத்தில் நான் கண்ட கோபம், வெறுப்பு இவைகளைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் என்று கிளின்டன் தயங்கி தயங்கி பேசினார். அவரது தயக்கத்தை புரிந்து கொண்ட நெல்சன் மண்டேலா அவருக்கு பதிலளித்தார். நான் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது எனக்குள் பொங்கி எழுந்த கோபமும் வெறுப்பும் கேமராக்களில் பதியும்படி வெளிப்பட்டதை அறிந்து நான் வருந்தினேன். அந்த கோபம் வெறுப்பு எங்கிருந்து வந்தது என்றுதானே கேட்கிறீர்கள்? சொல்கிறேன். அந்த சிறை வளாகத்தில் நான் நடந்தபோது எனக்குள் ஒலித்த ஒரு குரல் இப்படி பேசியது.
நெல்சன், உன் வாழ்வில் அர்த்தமுள்ளதென்று நீ நினைத்ததையெல்லாம் அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள். நீ வைத்திருந்த கொள்கை இறந்துவிட்டது. உன் குடும்பம் காணாமற் போய்விட்டது. உன் நண்பர்கள் கொலையுண்டு போய்விட்டனர். இப்போது இவர்கள் உன்னை விடுதலை செய்கின்றார்கள். இதோ இந்த சிறைக்கு வெளியே நீ சந்திக்க போகும் உலகில் உனக்கென ஒன்றும் இல்லை
என்று என் மனதில் ஒலித்த அந்த குரலை கேட்டதும் அவர்கள் மீது ஆத்திரம், கோபம், வெறுப்பு இவை எனக்குள் பொங்கி எழுந்தன. இதைத்தான் கேமராக்கள் படம் பிடித்தன. நல்ல வேளை, அந்த நேரத்தில் மற்றொரு குரலும் எனக்குள் ஒலித்தது.
நெல்சன், கடந்த 27 ஆண்டுகள் நீ சிறைக்குள் அவர்கள் கைதியாயிருந்தாய். ஆனால் உள்ளுக்குள் நீ சுதந்திர மனிதனாயிருந்தாய். இப்போது சிறையை விட்டு வெளியேறும் போது உன்னையே நீ வெறுப்பில் சிறைப்படுத்திக் கொள்ளாதே. அவர்களது கைதியாக மாறாதே
என்று இந்த மாற்றுக்குரல் எனக்கு சொல்லித் தந்தது. அன்புள்ளங்களே, நெல்சன் மண்டேலா இந்த 2வது குரலை கேட்டதால், தன்னை சிறைப்படுத்தியவர்களை மன்னிக்க முடிந்ததால் அவர் இன்று சுதந்திரமாக வாழ்ந்து வருகிறார். இன்றும் தனது 93வது வயதில் உலகின் தலைசிறந்த ஒரு தலைவராக, பலரது வாழ்வில் நல்ல பல தாக்கங்களை உருவாக்கி வரும் நல்ல மனிதராக அவர் வாழ்ந்து வருகின்றார். 27 ஆண்டுகள் சிறைப்பட்டிருந்த அவர் வெளியே வந்தபோது தன்னை சிறைப்படுத்தியவர்களை இனி ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை என்று அவர் தீர்மானித்திருந்தால் நெல்சன் மண்டேலா தன் வாழ்நாட்களெல்லாம் சிறைப்பட்டு போயிருப்பார். வரலாற்றில் தன் காலடி தடங்களை பதிப்பதற்கு பதிலாக தன் உள்ளத்தில் பற்றி எரிந்த அந்த வெறுப்பு தீயில் அவர் சாம்பலாகி போயிருப்பார். அன்புள்ளங்களே, மனிதராக பிறந்த ஒவ்வொருவரின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான மன்னிப்பை பற்றி சிந்திக்க இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. மன்னிப்பு பெறுவதும் வழங்குவதும் நாம் வாழ்வில் அடிக்கடி உணர்ந்துள்ள ஒரு அனுபவம். இவ்விரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். நாம் எப்போதெல்லாம் பிறருக்கு மன்னிப்பை வழங்குகிறோமோ அப்போதெல்லாம் மன்னிப்பை பெறுகிறோம். மன்னிப்போடு வரும் ஆழ்ந்த அமைதியை, நிறைவை பெறுகிறோம். இதைத்தான் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அமைதிக்கான தன் ஜெபத்தில் அழகாக சொல்லியிருக்கின்றார். மன்னிப்பதாலேயே நாம் மன்னிப்பு பெறுகிறோம் என்று.
அன்பு என்பது ஒரு சிறு சொல்தான், ஆனால் அதிலேயே எல்லாம் சங்கமம்.
எனதருமை அன்புள்ளங்களே, இயேசு வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் மன்னிப்பை பற்றி பேசினார், மன்னிப்பை செயலாக்கினார். மன்னிப்பை பற்றி இயேசு சொன்னவைகளை, செய்தவைகளையெல்லாம் சிந்திக்க நமக்கு பல நாட்கள் தேவைப்படும். இன்று அவர் மன்னிப்பை பற்றி கூறிய ஒரு கருத்தை சிறிது ஆழமாக சிந்திப்போம். ஒருவர் தவறு செய்யும்போது எத்தனை முறைதான் அவரை மன்னிப்பது? நம் எல்லார் மனதிலும் எழும் இந்த கேள்விதான் பேதுருவுக்கும் எழுந்தது. இதோ இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகள்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 18. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகின்றேன்.
7 முறை மன்னிக்கலாமா? இது பேதுருவின் கேள்வி. 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை. இது இயேசுவின் பதில். அன்புள்ளங்களே, தயவு செய்து கணக்கு போட ஆரம்பிக்காதீர்கள். இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையே நடந்தது கணக்கு பாடம் அல்ல. இங்கு பேசப்படுவது எண்கள் அல்ல, எண்ணங்கள். யூதர்களுக்கு ஒரு சில எண்கள் பொருளுள்ளவையாக இருந்தன. 7, 12, 40 இப்படி. இதில் 7 என்பது நிறைவை குறிக்கும் ஓர் எண். எனவே பேதுரு, தவறு செய்யும் என் சகோதரனை அல்லது சகோதரியை 7 முறை மன்னிக்கலாமா என்ற இந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்டபோது, ஏதோ பெரிய ஒரு சாதனையை பற்றி, ஒரு முழுமையான நிறைவான முயற்சியை பற்றி தான் பேசிவிட்டதாக அவர் எண்ணியிருக்கலாம். இயேசு எண்களை தாண்டி, கணக்கையெல்லாம் தாண்டி எப்போதும் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சொன்னார். இயேசு சொன்னதை நான் இப்படி கற்பனை செய்து பார்க்கின்றேன். பேதுருவே, நீ கேட்கும் கேள்வி எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று நீ கேட்பது எத்தனை முறை சுவாசிக்க வேண்டும் என்று கேட்பது போல் உள்ளது. சுவாசிப்பதற்கு ஒரு கணக்கா? சுவாசிப்பதற்கு கணக்கு பார்த்தால் உடல் இறந்துவிடும். அதேபோல் மன்னிப்பதற்கு கணக்கு பார்த்தால் உள்ளம் இறந்துவிடும். இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு பதிலாக இயேசு 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என்று சொன்னார். எனதருமை அன்புள்ளங்களே, இயேசு பேதுருவுக்கு போதித்ததை தன் வாழ்வில் கடைப்பிடித்தார். அவரை பொறுத்தவரை மூச்சு விடுவதும் மன்னிப்பதும் அவரது இயல்பாகவே மாறிவிட்டன. தனது இறுதி மூச்சுக்காக இயேசு சிலுவையில் போராடிய போதும், தந்தையே இவர்களை மன்னியும் என்ற சொன்ன கல்வாரி நிகழ்வுகள் நமக்கு நினைவிருக்கும் இல்லையா? இயேசு தன் இறுதி மூச்சு வரை மன்னிப்பை தன் சுவாசமாக்கியது போல கோடிக்கணக்கான மக்கள் மன்னிப்பை வாழ்க்கையில் கடைபிடித்துள்ளனர். அவர்களில் ஒருவர்தான் நெல்சன் மண்டேலா. அண்மை காலங்களில் நான் கேட்டவைகளில் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்ட மற்றொரு செய்தி இது. 2008 லாரா வால்டர்ஸ் ஹின்சன் என்ற அமெரிக்க இளம்பெண் ஆப்பிரிக்காவின் ருவாண்டாவை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்தார். அந்த படத்தின் தலைப்பு ஆஸ் வி ஃபகிவ், நாங்கள் மன்னிப்பது போல். இந்த படம் ஆரம்பிக்கும் போது திரையில் தோன்றும் முதல் வரிகள் இவைதான்.
சிறையில் இருக்கும் ஒரு கொலைக்காரனை நீங்கள் வாழும் பகுதியில் விடுதலை செய்யப் போகின்றார்கள் என்றால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளை இந்த அரசு ஒருவரை அல்ல, 40,000 கொலையாளிகளை விடுதலை செய்கின்றார்கள். இவர்கள் நம் மத்தியில் வாழப்போகின்றார்கள்.
மனதை உறுத்தும் இந்த வரிகளோடு இந்த ஆவணப்படம் ஆரம்பமாகின்றது. ருவாண்டாவில் ஓர் இனத்தை சேர்ந்தவர்களில் 10 லட்சம் பேருக்கு மேல் 1990களில் கொல்லப்பட்டனர். இதில் 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் குழந்தைகள். இந்த கொடூர கொலைகளை செய்ததாக 70,000 மேற்பட்ட வேறு இனத்தைச் சார்ந்தவர்கள் ஒத்துக்கொண்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்டனர். 2005 இவர்களை அரசு விடுவித்தது. தாங்கள் கொலை செய்தது போக எஞ்சியிருந்த அதே மக்கள் மத்தியில் இவர்கள் மீண்டும் வாழ வந்தனர். கொலையாளிகளுக்கும் கொலை செய்யப்பட்டோரின் உறவினர்களுக்கும் இடையே நடந்த அந்த ஒப்புரவை நாங்கள் மன்னிப்பது போல் என்ற இந்த ஆவணப்படம் காட்டுகின்றது. அன்புள்ளங்களே, மனதை சங்கடப்படுத்தும் பல காட்சிகள் இந்த படத்தில் உள்ளன. கொலையாளிகளை மன்னிக்கவே முடியாது என்று ஆரம்பத்தில் கூறும் மக்கள் முடிவில் அவர்களை மன்னிக்கும் காட்சிகள் உள்ளத்தை அதிகம் பாதிக்கின்றன, நம்பிக்கையை தருகின்றன. அதேபோல் அந்த கொலையாளிகளும் உண்மையிலேயே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவது மனதை தொடும் காட்சிகள். இவர்கள் நடிகர்கள் அல்ல அன்பர்களே, மன்னிப்பை உண்மையாக வாழ்ந்தவர்கள். இந்த ஆவணப்படத்தில் ஒருவர் சொல்லும் கூற்றை மட்டும் இங்கு கூற விளைகிறேன். மன்னிப்பை பற்றி அவர் சொல்லும் அந்த வார்த்தைகள் நமக்கெல்லாம் நல்லதொரு பாடம்.
இந்த மக்கள் தங்களது வேதனை, கசப்பு, வெறுப்பு இவைகளிலேயே வாழ்ந்து வந்தால் இந்த உணர்வுகள் இவர்களை முற்றிலும் அழித்துவிடும். ஒரு உலோக கிண்ணத்தில் வைக்கப்பட்டுள்ள அமிலமானது எப்படி அந்த கிண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து இறுதியில் அந்த பாத்திரம் முழுவதையும் கரைத்து அழித்து விடுகின்றதோ, அதேபோல் இவர்களது இந்த கசப்பான எண்ணங்கள், நினைவுகள் இவர்களை முற்றிலும் அழித்துவிடும். மன்னிப்பு ஒன்றே இவர்களை காப்பாற்ற முடியும்.
எனதருமை அன்புள்ளங்களே, மன்னிப்புக்கு பதில் வெறுப்பு நம் மனங்களில் புரையோடிப் போய் நமது மனதையும் வாழ்வையும் ஓர் அமிலமாய் அரித்துவிட்டால், அழித்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு செப்டம்பர் 11 நம் அனைவருக்கும் ஓர் எச்சரிக்கை நாளாக அமைந்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன் இதே செப்டம்பர் 11 அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் உலக வர்த்தக கோபுரங்கள் தாக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒரு பெரும் பாரமான பாடமாக இருந்து வருகின்றது. இந்த துயர நிகழ்வின் 10ஆம் ஆண்டு நினைவை சுமந்து போராடும் அமெரிக்க மக்களை, முக்கியமாக உலக வர்த்தக கோபுரங்களில் மதியற்ற இந்த வன்முறையால் உயிரிழந்தோரின் குடும்பங்களை இப்போது இறைவனின் பாதத்திற்கு அழைத்து வருவோம். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற போர்களில் உயிரிழந்தோர் குடும்பங்களையும் இறைவனின் பாதத்திற்கு அழைத்து வருவோம். அவர்கள் வெறுப்பிலிருந்து வெளியேறி மன்னிப்பில் வளர வேண்டும் என்று அவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். அன்பு நெஞ்சங்களே, 2ஆம் உலகப் போரில் நாட்சி வதை முகாம்களுக்கு பிறகு நடந்த மனதை உருக்கும் மன்னிப்பு நிகழ்ச்சிகள் பல ஆயிரம். நாட்சி வதை முகாம் ஒன்றில் சுவற்றில் காணப்பட்ட வரிகள் இவை. அங்கு சித்திரவதைகளை அனுபவித்த ஒரு கைதி இதை எழுதியிருக்க வேண்டும். ஒரு ஜபம் போல ஒலிக்கும் இந்த வரிகளோடு நமது இன்றைய சிந்தனைகளை நாம் நிறைவு செய்வோம்.
இறைவா, நல்ல மனதுள்ளவர்களை நினைவு கூர்ந்தருளும். அவர்களை மட்டுமல்ல, தீமை செய்வோரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் எங்களுக்கு இழைத்த கொடுமைகளை மட்டும் நினையாதேயும், அந்த கொடுமைகளால் விளைந்த பயன்களையும் நினைவு கூர்ந்தருளும். இந்த கொடுமைகளால் எங்களிடையே ஏற்பட்ட ஒற்றுமை, ஒருவரை ஒருவர் தேற்றிய மனப்பாங்கு, எங்கள் அஞ்சா நெஞ்சம், நாங்கள் காட்டிய தாராள குணம், இவைகளையும் நினைவு கூர்ந்தருளும். எங்களை வதைத்தவர்களும் நாங்களும் இறுதி தீர்விக்கு வரும்போது அவர்கள் விளைத்த தீமைகளால் எங்களுக்கு ஏற்பட்ட பயன்களை கண்ணோக்கி, அவர்கள் தீமைகளை மன்னித்து அவர்களுக்கு நல்வாழ்வை தந்தருளும்.
இறைவனின் சாயலே மனிதம் என்று சொல்லும், இறைவனின் அரசினை இகத்தில் மலரச் செய்யும். மனித மாண்பும் நேயமும் மலரும் அன்பின் ஆட்சியில், தியாக வாழ்வும் பகிர்த்தலும் இறையின் மாட்சி என்றிடும். ஆனால் அதிலேயே எல்லாம் சங்கமம், ஆனால் அதிலேயே எல்லாம் சங்கமம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.